السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أنبين إسلامية سغودر غلي تايمار غلي அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக சூரா மாயிதாவினுடைய விளக்க உரை வகுப்பில் இன்றைய தினத்தில் நாம் 82வது வசனத்தை வந்தடைந்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏலவே நாம் பேசிய அந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா தீமைகளை பனு இஸ்ரவேலர்கள் தடுக்காத காரணத்தினால் தாவூது ஈசா போன்ற நபிமார்களுடைய நாவுகளால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். தாவூது ஈசா போன்ற நபிமார்களுடைய நாவுகளால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் இமாம் சஅதி ரஹிமஹுல்லா அவர்கள் பாவங்கள் சமுதாயத்தில் தடுக்கப்படாவிட்டால் அவற்றால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்னவென்பதை விளக்கியுள்ள செய்தி இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும். எனவே அவர்கள் சாபமிடப்பட்டார்கள் என்று சொன்ன அல்லாஹு தஆலா பிறகு அதற்கான ஒரு காரணத்தை சொல்கின்றான், பாவங்களை அவர்கள் தடுக்காது இருந்தார்கள். சகோதரர்களே, இமாம் சஅதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய தீமைகள் தடுக்கப்படாவிட்டால், தீமைகளை பார்த்து கொண்டு மக்கள் மௌனமாக அமைதியாக இருந்து விடுவார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்களில் ஒன்றுதான் அமைதியாக இருப்பவர்களும் பாவிகளாக ஆகுவார்கள். ஒன்றை சொல்கிறார்கள், யார் தீமையை பார்த்துவிட்டு அதை தடுக்காது இருப்பார்களோ அவர்களும் அந்த நடைபெறக்கூடிய தீமையில் பங்காளர்களாக ஆகிவிடுவார்கள். அதேபோன்று சகோதரர்களே, தீமைகள் தடுக்கப்படாவிட்டால் அந்த தீமைகளில் மனிதர்களுடைய உணர்வுகள் சாதாரணமாக ஆகிவிடும். அது ஒரு கணக்கில்லாத குற்றமில்லாத ஒரு அம்சம் போன்று அது சமுதாயத்தில் மாறிவிடும். இதுவும் பாவம் தடுக்கப்படாததினால் ஏற்படக்கூடிய ஒரு விபரீதம். சமுதாயத்தில் மக்களுக்கு மத்தியில் அந்த தீமை பாவமற்ற ஒரு சாதாரண ஒரு நிலையை அடைந்துவிடும். இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள், தீமைகள் தடுக்கப்படாவிட்டால் தீமை செய்பவர்கள் தைரியம் பெற்றுவிடுவார்கள். யாரும் அவர்களை தடுப்பதற்கில்லை, அவர்களை கேட்பவர்கள் யாரும் இல்லை என்ற வகையில் பாவிகள் பகிரங்கமாக தாங்கள் செய்யும் பாவத்தில் தைரியசாலிகளாக ஆகிவிடுவார்கள். சொல்கிறார்கள், இதுவும் தீமைகள் தடுக்கப்படாவிட்டால் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாரிய ஒரு பயங்கரமான ஒரு விளைவு, பாவிகள் தைரியசாலிகளாக ஆகிவிடுவார்கள். அடுத்தது சொல்கிறார்கள் சகோதரர்களே, தீமைகள் தடுக்கப்படாவிட்டால் அறிவு மழுங்கி போய்விடும். அறிவு குறைந்து சமுதாயத்தில் அறியாமை தலை தூக்கி தாண்டவமாட ஆரம்பித்து விடும். எனவே மார்க்க அறிவு மக்களுக்கு மத்தியில் குறைவு மார்க்க அறிவு மக்களுக்கு மத்தியில் குறைந்து போய் பிறகு மக்கள் அறியாமையில் மூழ்கி விடுவார்கள். தீமைகள் தடுக்கப்படாவிட்டால் ஏற்படக்கூடிய விபரீதங்களில் இதுவும் ஒன்றாக சொல்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், தீமைகள் தடுக்கப்படாவிட்டால் அந்த தீமைகள் அலங்காரம் அடைந்துவிடும். தீமைகள் மக்களுடைய பார்வையில் மக்களுடைய உள்ளத்தில் நல்லதாக மாறிவிடும். அது நல்ல காரியம் என்பது போன்று அவர்கள் என்ன செய்வார்கள், தோன்ற ஆரம்பித்து விடுவார்கள். சகோதரர்களே, இப்படி பல்வேறு தீமைகள் தடுக்கப்படாத போது, எனவே முஸ்லிம் சமுதாயத்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய மார்க்க கடமைகளில், சகோதரர்களே, எங்களுடைய மார்க்க கடமைகளில் ஒன்றாக எமது பிள்ளைகளுக்கு உணவூட்டுவது எமது மார்க்க கடமை என்று நாம் நினைக்கிறோம். அப்படித்தானே, மனைவிக்கு பெற்றோருக்கு உணவளிப்பது எமது மார்க்க கடமை என்று நாம் நினைக்கின்றோம். அதே போன்று தொழுவது, நோன்பு பிடிப்பது, இன்னும் எத்தனையோ அம்சங்கள், இவற்றையெல்லாம் அல்லாஹ் எங்கள் மீது விதித்த கடமை என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் சமுதாயத்தில் தீமைகள் பகிரங்கமாக நடைபெற ஆரம்பித்து விட்டால் அதை தடுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய மார்க்க கடமைகளில் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடமையா என்றால், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணி ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடமையா என்றால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹு தஆலா உங்களில் ஒரு சாரார் இதை செய்பவர்களாக இருக்கட்டும் என்று சொல்கிறான். ஒரு சாரார் வல்தக்கும் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு சாரார் நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பவர்களாக தீமையிலிருந்து தடுப்பவர்களாக இருக்கட்டும். எனவே சமுதாயத்திலுள்ள ஒவ்வொரு தனிநபர் மீதும் இது கடமை கிடையாது. ஆனால் சமுதாயத்தில் ஒரு சாரார் இதை செய்பவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு இதற்கான சக்தி இருக்கிறதோ அவர் மீது அது கடமையாகிவிடும். யாருக்கு இதற்கான சக்தி இருக்கிறதோ அவர் மீது அது கடமையாகிவிடும். அப்ப எந்த அளவு இதுல அவர் ஈடுபடுவது என்றால், ஒவ்வொருவரும் அவரவருடைய சக்திக்கு ஏற்ப அவர் அதை செய்ய வேண்டும். அதனாலதான் நபி அவங்க அந்த கேட்டகரியை எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. கையினால் தடுக்க சக்தி உள்ளவர் கையால் தடுக்கட்டும், கையினால் தடுக்க சக்தி இல்லாதவர் வாயினால் தடுக்கட்டும், இல்லாவிட்டால் உள்ளத்தால் வெறுக்கட்டும், அதுதான் ஈமானுடைய கடைசி நிலை என்றெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். எனவே எது தீமை எது நன்மை என்ற விளக்கமும் கூட எங்களிடம் இருக்க வேண்டும். சமயத்தில் தீமை இல்லாத தீமையாக சிலர்கள் என்ன செய்து விடுவார்கள், சித்தரித்து விடுவார்கள். சிலர்கள் சமயத்தில் நல்லதையும் தீமையா என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அப்ப எனவே நன்மையை தீமையை நாம் முடிவு செய்வது என்பது மார்க்கத்தை மையமாக வைத்துதான், மார்க்கத்தை மையமாக வைத்துதான் நன்மை தீமை முடிவு செய்யப்படும். அல்லாவின் கட்டளை, அல்லாவுடைய ரசூலுடைய போதனை, இவைகள் தான் நன்மையையும் தீமையையும் முடிவு செய்யக்கூடிய சாதனங்கள். அப்ப எனவே நாங்களா நினைச்சு இந்த ஒன்றை நன்மைண்டோ தீமண்டோ நாங்க முடிவு செஞ்சிட இயலாது. எத்தனையோ காரியத்தை இன்றைக்கு சமுதாயத்தில் நாங்க பார்க்கிறோம், மக்கள் அதை நல்லதா பார்க்கிறாங்க, ஆனால் மார்க்கம் அதை தடுக்குது, மார்க்கம் அதை தடுக்கின்றது. எத்தனையோ காரியங்களை தீமையா நினைப்பவர்கள் இருக்கிறார்கள், தீமையாக நினைப்பவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மார்க்கத்தில் அது என்ன அது தடையல்ல. உதாரணமாக ஒரு பெண் பிள்ளை, வயது வந்த பெண் பிள்ளை தன்னுடைய சகோதரருக்கு முன்னால தலை திறந்திருந்தால் சட்டம் என்ன, எப்படி மக்கள் பழகிட்டாங்கன்னு பாருங்க, ஒழுக்கம் இல்லாமல் தலையை திறந்து போட்டிருக்கிறான்னு சொல்லி இல்லை, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட தன்னுடைய சகோதரனுக்கு முன்னால தலை திறந்திருப்பது அந்த பெண்ணுக்கு தடை அல்ல, அது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. இப்போ இதை நாங்கள் எப்படி தடை என்று சொல்வது, அல்லாவும் ரசூலும் தடுக்காததை நாம் தடை என்று சொல்ல முடியாது. அப்போ நாட்டு வளமை ஊர் வளமை என்ற அடிப்படையில் வந்து ஒழுக்கமான பெண் பிள்ளை என்றால் தலையில் போட்டிருப்பாள் என்பது என்ன மக்களுடைய, எஸ் தலையை மறைத்திருக்க வேண்டும் அதற்குரியவர்களிடம், யாரிடத்துல மறைச்சிருக்கணுமோ என்ன. இப்ப இன்றைக்கு பாருங்க, மாமியோட பேசுறதுக்கு வெக்கம், ஆனா மைனியோட தாராளமா பேசுவாங்க, அப்படிதானே. அவ யாரு மகரம், மாமி மகரமா மைனி மகரமா என்றால் மாமியா தான் என்ன மகரமானவன். மாமியோட பேசுறதுக்கு மருமகனுக்கு வெக்கம், அதே போல மாமிக்கும் மருமகனோட பேச வைக்கும் வெக்கம். ஆனா இங்கால மனைவினுடைய சகோதரி மதினி, மதினியோடு சாதாரணமாக என்ன செய்வார்கள், அவங்களும் தாராளமா இவருக்கு முன்னால தலையெல்லாம் திறந்து போட்டு இருப்பாங்க. காரணம் என்ன, சட்டம் தெரியாதனால. எனவே சகோதரர்களே, ஹராம் என்பது அல்லாவும் ரசூலும் முடிவு செய்தது, தவறு என்பது அல்லாவும் ரசூலும் முடிவு செய்தது, சரி என்பதும் அல்லாவும் ரசூலும் முடிவு செய்தது. எனவே அதை மையமாக வைத்து தான் நம்ம என்ன செய்யணும், ஹலால் ஹராத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும். லேபல்ல ஹலால்னு அடிச்சுட்டோன்னு ஹலால் முடிவுக்கு வந்துடையாது. ஏன்னா சமயத்தில் ஹலால் லேபிள் அடிச்சு வச்சுக்கிறாங்க, அதனால டிசைட் பண்ணிடுறேமா ஹலால் சொல்லி இல்ல, யதார்த்தத்தில் மார்க்கத்தில் ஹலாலா இருக்கணும் அது. அப்ப லேபல் எங்களுக்கு என்ன இல்ல, அடையாளம் அல்ல. சரி, அப்ப எனவே சகோதரர்களே, இந்த வசனங்களிலிருந்து பகிரங்கமாக சமுதாயத்தில் தீமை நடந்தால் அது தடுக்கப்பட வேண்டும், அது எமது மார்க்க கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் விசேடமாக ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் தனக்கு அதிகாரத்துக்குட்பட்ட இடம், அந்த வீட்டுக்குள்ள தீமை நடக்கும் என்று சொன்னால் தந்தையினுடைய பவரை அவரை யூஸ் பண்ணி அதை தடுக்கணும். ஏன், அவருக்கு அங்கே கையால் தடுக்க இயலும், நாவினால் சொல்லி தடுக்க இயலுமான இடத்துல நாவினால் சொல்லி தடுக்க வேண்டும். சகோதரர்களே, கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டது போன்று தீமை செய்பவர்களிடமிருந்து தீமையை தடுத்து விட்டு பிறகு நாம் அவர்களோடு நண்பர்களாக நடந்து கொள்வதுதான் ஆபத்தானது. அதுல என்ன வருது, செய்த தீமையை தடுக்க மாட்டார்கள், அப்ப ஹதீஸ்கள் எங்களுக்கு தெரியும் விளக்கம் வந்திருக்கிறது, தீமையை தடுப்பார்கள், அடுத்த நாள் அந்த மனிதன் அதே சீமையை செய்வதை பார்ப்பார்கள், கணக்கில்லாமல் போவார்கள். நேத்து ஒருத்தர்கிட்ட புகைத்து கொண்டிருக்கிறார், புகைக்காதீங்க, சிகரெட் குடிக்கிறது ஹராம் எல்லாம் விளக்கம் சொல்லிட்டோம். அடுத்தண்டும் அவர் புகைச்சு கொண்டிருக்கிறார், இவர் போய் அவரோட இருந்து சர்வசாதாரணமா பேசி சிரிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப நேத்து தடுத்தாரு, இன்றைக்கு என்ன சாதாரணமாக அவரிடம் ஆகிவிட்டது. இதனால் ஏற்பட்ட விபரீதம் என்ன, தீயவர்களுடைய உள்ளம் போன்று நல்லவர்களுடைய உள்ளமும் மாற்றப்பட்டு விட்டது, பயங்கரம். எனவே சகோதரர்களே, தீமைகளை தடுக்கும் விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது எங்களுடைய மார்க்க கடமை பொறுப்பு என்பதை நாம் விளங்க வேண்டும். மறுமையில் நாம் இது பற்றி விசாரிக்கப்படுவோம். அடுத்தாக சகோதரர்களே, அல்லாஹு தஆலா 82வது வசனத்தை ஆரம்பிக்கின்றான். லதஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவதன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு வலதஜிதன்ன அக்ரபஹும் மவத்தத்தன் லில்லதீன ஆமனு அல்லதீன காலு இன்னா நசாரா. இப்ப அடுத்த ஆயத்து 82வது ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா இதுவரைக்கும் பேசிக்கொண்டு வந்த இரண்டு சமுதாயங்கள் பற்றிய ஒரு முக்கியமான ஒரு தகவலை எங்களுக்கு முன்வைக்கின்றான். சௌரலி சூரத்துல் மாயிதாவை தொடர்ந்து வாசி கொண்டு வந்த இந்த யூத கிறிஸ்தவர்களை பற்றிய நிறைய டீட்டெயில்ஸ் அல்லா சொல்லி கொண்டு வாரான். ஏன் சொல்லுகின்றான், கேட்டு விட்டு சும்மா போறதுக்காக வேண்டி இல்லை, அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். எந்த இடத்தில் அனுமதியோ அந்த அனுமதியை நாம் பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் தடையோ நாம் தவிர்ந்து விட வேண்டும். அப்ப இந்த யூத கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய பண்பாடுகள், அவர்கள் எங்கெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு மோசடி செய்தார்கள் என்ற விளக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு வந்து இப்ப அல்லாஹு தஆலா இந்த 82வது வசனத்தில் நபியை பார்த்து சொல்கிறான், நபியே யூதர்களும் இன்னும் இணை வைப்பவர்களும், யூதர்களும் இன்னும் இணை வைப்பவர்களும் இந்த இரண்டு சாராரையும் நீர் எப்படி பெற்றுக்கொள்வா என்று சொன்னால், மூமீன்களுக்கு மிக கடுமையான விரோதிகளாக நீங்கள் அவர்களை அடைந்து கொள்வீர்கள். லதஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவா லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடும் விரோதிகளாக யாரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அஷத்தன்னாசி அதாவதன் லில்லதீன ஆமனு அல் யஹூத வல்லதீன அஷ்ரகு, யூதர்களும் கிறிஸ்தவ இணை வைப்பவர்கள். இப்ப யூதர்கள் யார் எங்களுக்கு தெரியும், அத்பா மூசா அலைஹி சலாத்து வசலாம். மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் தான் யாரு, யூதர்கள். வல்லதீன அஷ்ரகு இணை வைப்பவர்கள். அப்ப இணை வைப்பவர்கள் சொல்லும் போது அது ஒரு பெரும்பான்மையினர் என்ன செய்யும், யாரெல்லாம் அல்லாவுக்கு இன்னும் ஒன்றை இணையாக கற்பித்து வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே அதில் அடங்குவார்கள். இன்றைக்கு எங்கட காலத்தில் எடுத்தா இந்துக்கள், அதே போன்று பௌத்தர்கள், சீக்கியர்கள், இப்படி யாரெல்லாம் சிலை வணங்கிகளாக இருக்கின்றார்களோ இவர்கள் எல்லோருமே நெருப்பு வணங்கிகள் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன ஒரு பெரிய ஒரு வட்டம் அதில் என்ன செய்யும், அடங்கும், இணை வைப்பவர்கள் என்பதில். சகோதரர்களே, இந்த இரண்டு சாராரையும் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இவர்கள்தான் உங்களுக்கு கடுமையான விரோதம் பாராட்டுபவர்கள். சரி, இந்த ரெண்டு சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் அப்படிப்பட்டவரா, ஒவ்வொரு தனிநபரும் அப்படிப்பட்டவரா, அல்லது இது சமுதாயத்தினுடைய பொது பண்பு என்பதால் இப்படி சொல்லப்பட்டதா? எங்களுக்கு தெரியும் இணை வைப்பவர்கள் உள்ளவர் தான் அபு தாலிப், அப்படித்தானே? அபு தாலிப் யார், இணை வைத்து வாழ்ந்து மரணித்தவர். கடைசி நேரத்தில் கூட நபியவங்க அவரிடம் சொன்னார்கள், அல்லாஹ் மாத்திரம்தான் உண்மையான ஒரே கடவுள் என்று சொல்லுங்கள், ஈமான ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாவிடத்தில் உங்களுக்காக நான் வாதிடுகிறேன் என்று சொன்னார். அப்ப என்ன செஞ்சாங்க, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் எந்த மார்க்கத்தில் இருந்தாரோ அதில் நான் மரணிக்கிறேன் என்று சொல்லிட்டு மூத்தாயிட்டார். அவ இணை வைத்தவராகத்தான் என்ன செஞ்சாரு, அப்துல் முத்தலிப் மரணித்தார், அதைத் தொடர்ந்து அபு தாலிபும் அதே நிலையில தான் மூத்தானார். இது தெளிவாக ஹதீஸ் உள்ள விஷயம். அபு தாலிப் ரதியல்லாஹு சொல்றாங்க சமுதாயத்தில், அபு தாலிபுக்கு அல்லாஹ் என்ன அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாக, குஃப்ரல்ல மூத்தா போனது தெளிவா இருக்குது. அப்ப எப்படி நாங்க ரதியல்லாஹு சொல்றது, சிலர்கள் கற்பனையாக பிறகு அல்லாஹு தாலா சிலர்களை உயிர்ப்பித்து அவர்களை நபிய ஈமான் கொள்ள வைத்தான், அதுல இவரும் ஒராள் என்ற மாதிரி எல்லாம் கருத்து சொல்றாங்க சகோதரர்களே, அதெல்லாம் யூகங்கள். அப்ப இவர் காபிராக மரணித்தார் என்பதில் சந்தேகமில்லை, வசனம் கூட இறக்கப்பட்டது நபி அவர்களுக்கு. அல்லாஹ் சொன்னான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, நேர் வழி காட்டிவிட முடியாது என்ற வசனம் கூட இவர் விஷயமாக இறங்கினதுதான். சரி, அப்ப யூத சமுதாயத்தில் அதே போன்று இணை வைப்பவர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் கடும் பகைமை பாராட்டுபவரா என்றால் சகோதரர்களே உலமாக்கல் விளக்கம் சொல்கிறார்கள், இல்லை அப்படி கிடையாது. என்ன இப்ப எங்களுக்கு அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் தான் அபு தாலிப். அபு தாலிப் அப்படி வாழலையே, கடுமையான பகைவராக அவர் என்ன செய்யல, அவர் வாழல், அவர் காவிர் தான், அவர் இணை வைத்தவர் தான். சொல்ல போனால் எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்படிதான் அவர் உதவி செஞ்சார். நபி அவர்களுக்கு பக்க பலமாக இருந்தார், எந்த விதமான ஒரு தீமையும் நேர்ந்து விடாது. அப்ப எனவே இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது, ஒவ்வொரு தனி நபரும் நோக்கப்பட்டவர்கள் அல்ல. சரி, அப்ப ஏன் இப்படி சொல்லப்பட்டது என்றால் பேச்சு வழக்கில் ஒரு மரபு இருக்கிறது. சில சமயத்தில் ஒரு சமுதாயத்தை விட இன்னொரு சமுதாயத்தை வந்து சிறப்பு படுத்தி சொல்றது. இப்ப நாங்க சொல்றோம் ஆண் இனம் பெண் இனத்தை விட சிறந்தது, ஆண் சமுதாயம் பெண் சமுதாயத்தை விட என்ன சிறந்த சமுதாயம் என்று சொல்வார்கள். உண்மைதான், அல்லாவே சொல்கிறான் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. என்ன திருமண விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆண்களை விட பெண்கள் தான் பொறுப்புதாரிகள். ஏன், பிமா ஃபத்தலல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பால் அவர்கள் சிறப்படைந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அப்ப ஆண் இனம் பெண்ணினத்தை விட சிறந்தது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணை விட சிறந்தவரா? பாத்திமா நாயகி விட நாங்க சிறந்தாக்களா? ஹதீஜா நாயகி விட ஆயிஷா நாயகி விட நாங்க சிறந்தாக்களா? எந்த ஒரு மூமினும் சொல்ல மாட்டான் எஸ் நான் ஆயிஷா நாயகி விட சிறந்தாள்னு யாரும் சொல்ல மாட்டான். ஏன்னா அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது, ஆண் இனம் பெண் இனத்தை விட சிறந்தது. இப்ப சில சமயத்துல சில ஸ்கூல்ஸ் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல் மாஷால்லா நல்ல டேலண்டான டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்கூல், நல்ல டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்கூல் சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி இங்க இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் வீக்குன்னு அர்த்தமா இல்ல. அப்ப எனவே பொதுவாக பேசும்போது இவ்வாறு சொல்வது உண்டு. எனவே அல்லாஹு தஆலா அந்த மரபில் தான் என்ன செய்திருக்கின்றான், யூத சமுதாயம் சிலை வணங்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் இந்த ரெண்டு சமுதாயம், இந்த ரெண்டு சமுதாயத்தவர்கள் உங்களுக்கு கடும் பகைமை பாராட்டுபவர்கள். அப்ப ஒவ்வொரு தனிநபருமா என்றால் இல்ல, அந்த சமுதாயத்தினுடைய பொது பண்பாக அது இருக்கிறது. பெரும்பான்மை அப்படி இருந்தால் சமயத்தில் என்ன செய்வார்கள், அந்த பெரும்பான்மையை சுட்டிக்காட்டுவார்கள். எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அல்லாஹு தஆலா முன்னால பல வசனங்கள்ல அந்த சமுதாயத்தில் சிலர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டினான். மின்ஹும் உம்மத்தும் முக்தஸிதா, அந்த யூத சமுதாயத்தில் ஒரு சாரார் நேர்மையாக நடப்பவர்களும் இருக்கிறார்கள் என்பது முன்னால் எங்களுக்கு வந்தது. அப்ப எனவே சகோதரர்களே, இது ஒவ்வொரு தனிநபரையும் பார்த்து சொல்லப்பட்டதல்ல, சமுதாயத்துக்கு சொல்லப்பட்ட பெரும்பான்மை என்று அப்படி இருக்கிறதால பொதுவாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அவர்களுடைய பகைமை எங்களுக்கு தெரியும், யூதர்கள் ஏன் முஸ்லீம்களை பகைத்தார்கள் என்ன காரணம், வரலாற்றில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான், யூத சமுதாயத்தில் தான் நபிமார்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தானே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எத்தனையோ நபிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பனு இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்ததே நபிமார்கள் தான் சொல்லி, குல்லமா ஹலக நபி ஹலஃப நபினா, ஒரு நபி மௌத்தாயிட்டா இன்னொரு நபி வந்துருவார், ஒரு நபி மௌத்தாயிட்டா என்ன செஞ்சிருவாரு இன்னொரு நபி வந்துருவாரு. இறுதியாக வந்து பனு இஸ்ரவேலர்களுடைய நபிமார்கள லிஸ்ட முடிச்சது யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் கடைசி நபி பனு இஸ்ரவேலர்களுக்கு. அப்ப யூதர்களுடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்ன, இறுதி நபி வர இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த இறுதி நபியும் என்ன செய்வார்கள், யூத சமுதாயத்தில் தான் வருவார்கள், யூத சமுதாயத்தில் தான் என்ன செய்வாங்க. அதனால மக்கத்து காவிர்கள் மதீனால இருக்கக்கூடிய காவிர்களை பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்களாம், ஒரு நபி வருவாரு நாங்க அவரோட சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், உங்களுக்கு எதிராக போர் செய்து உங்களை வெல்லுவோம். அப்ப இப்படி எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நபியை யாரில் அனுப்பினான், அல்லாஹ் நபியை அனுப்பினது வந்து இணை வைப்பவர் சமுதாயத்தில் இருந்து, மக்கத்து காவிர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த இணை வைக்கும் சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்து விட்டான், இறுதி நபியை தேர்வு செய்தான். இது அவர்களால் பொறுக்க முடியாமல் போனது, இது அவர்களால் என்ன செய்ய முடியல, ஜீரணிக்க முடியல. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான் ஹஸதம் மின் இந்தி அம்புசிஹிம், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பொறாமைதான் காரணம், வேற ஒன்றும் அல்ல, சத்தியம் தெரியாதவர்கள் அல்ல, ஆனால் உள்ளத்தில் இருந்த பொறாமையின் காரணத்தால். இப்ப எங்களுக்கு தெரியும் சில சமயத்துல பொறாமை வந்து மனிதனுடைய அறிவை மிஞ்சிடும், சிலர்களுக்கு பொறாமை எல்லையை தாண்டி தான் செய்யறது பிழைந்து தெரிந்தாலும் கூட என்ன செய்வார்கள், அவனை வெட்டி விட்டோணும், அவனை என்ன செய்யணும், இப்படி நான் செய்யறது பிழைந்து தெரியும் இருந்தாலும் பஸ்ட என்னத்தையாவது ஒன்றை போட்டு ஆளை என்ன செஞ்சாச்சு, சீட்டை கிழிச்சாச்சு, செய்தது பிழைந்து தெரியும் இருந்தாலும் அவருடைய பொறாமை என்ன செய்தில்லை, அவரை செய்யாம இருக்க விடுவதில்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, பொறாமையின் காரணமாக என்ன, இவர்களை எடுத்துக்கொண்டால், மக்கத்து காவிர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் ஏன் நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை? அப்ப அவங்களோட காரணம் பல காரணம், அதுல ஒன்று அவங்க இணை வைத்த அந்த வணக்கத்தில கடும் போக்குள்ளவர்களாக இருந்தார்கள். நாங்க ஒரு நாள் இந்த சிலைகள் என்ன செய்ய மாட்டோம், வணங்குறத உடவே மாட்டோம், இதுவும் ஒரு காரணம். அடுத்தது இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை தழுவிய சஹாபாக்கள் எல்லாம் பெரும்பாலும் சாதாரண மக்கள் என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்ப அவங்க நபிட்ட வந்து வச்ச கோரிக்கை என்ன, இந்த கூட்டத்தை உங்களிடம் தூரமாக்குங்க, நாங்க என்ன செய்யறோம், நாங்க உங்களோட வந்து சேர்ந்து கொள்கிறோம். அல்லாஹ் நபிக்கு சட்டமே போட்டான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து நபியை காலையிலும் மாலையிலும் அல்லாவை இறைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இபாதத் செஞ்சு கொண்டிருக்க அந்த மக்களை நீ விரட்டி விடாதே. அப்ப இவனு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வந்த நேரத்தில் நபி அவங்களுக்கு கொஞ்சம் என்ன செஞ்சது, அந்த இடத்துல அந்த நிலைமைக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்துச்சு. அவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த டைம்லேயே இவர் வாராரு. யாரு, இப்னு மக்தூம், சாதாரண ஒருவர் அந்த சமுதாயத்தில். அப்ப நாங்க என்ன கோரிக்கையை பேசிக்கொண்டிருக்கிறோமோ அது நிதர்சனமா நடக்க ஆரம்பிச்சுட்டு. அப்ப நபி அவர்களுக்கும் மனிதன் என்ற வகையில் என்ன, அந்த இடத்துல அவர் வந்தது கொஞ்சம் மனசுக்கு பாரமாவிட்டு கொஞ்சம் முகத்தை செய்து விட்டார்கள், கடுகெடுத்தார், திருப்பி விட்டார். அல்லாஹ்வுட இல்ல, அல்லாஹ் என்ன செஞ்சார், அபஸ் கடுகெடுத்து விட்டார், வத்தவல்லா தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். அஞ்சா அஹுல் அஹ்மா, இந்த அந்தகர் வந்தபோது, இந்த குருடர் வந்தபோது நபி இப்படி நடந்து கொண்டார் என்றது அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தா இறக்கி எல்லாத்துக்கும் பகிரங்கப்படுத்திட்டான். ஏன், அல்லாஹ் என்ன செய்யல, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப எனவே இப்படி வேறு சில காரணங்களை வைத்து மக்கத்து காபிர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப எனவே யூத கிறிஸ்தவ யூத சமுதாயத்தவர்கள், அதே போன்று இணை வைப்பவர்கள், இவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக பகைமை உணர்வு அவர்களிடம் இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு தனி மனிதனுமா என்றால் கிடையாது. எங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஹஷ்ர் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் என்ன செய்கின்றான், யாரெல்லாம் காபிர்களில் உங்களை உங்களுடைய மார்க்கத்துக்காக பகைக்கவில்லையோ, உங்கள் ஊரை விட்டும் உங்களை துரத்த நினைக்கவில்லையோ, அவர்களோடு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் என்றும் அல்லாஹ் செய்திருக்கிறான், அனுமதி வழங்கி இருக்கின்றான். அப்ப அதுவும் எங்களுக்கு ஒரு சான்று என்ன, ஒவ்வொரு தனி நபரும் அல்ல, ஆனாலும் அந்த சமுதாயத்தில் அது இருக்கிறது. சகோதரர்களே, வரலாற்றில் எங்களுக்கு தெரியும், நபிமார்களை கொண்ட ஒரு சமுதாயம் இருக்கும் என்றால் அது யூத சமுதாயம் தான். என்ன, நபிமார்களை கொன்றார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தை பத்தி அவர்கள் நபிமார்களை கொண்டதாக தகவல் என்ன செய்யல, வரல. அதே போல முகம்மது நபியை கூட கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த யூத பெண்மணி தான நபி அவர்களுக்கு நஞ்ச ஊட்டி ஹைபர்ல விருந்தளித்தது. யாரு, கிறிஸ்தவ பெண்ணா, இல்ல யூத பெண். அப்ப நபியை கொள்றதுக்கும் கூட என்ன செய்தார்கள், திட்டம் திட்டினார்கள். அதே போன்று மக்கத்து காவிர்கள் அவர்களும் அந்த முடிவில் இருந்தார்கள், வாய்ப்பு கிடைத்திருந்தால் நபியை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சியும் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் என்ன செய்து விட்டான், முறியடித்து விட்டான். பிறகு அல்லாஹு தஆலா யூத சமுதாயத்தையும் இணை வைக்கும் சமுதாயத்தையும் சொல்லிவிட்டு பிறகு சொல்கின்றான், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவர்கள் அவர்கள் இந்த விசுவாசிகளுக்கு நேசத்தில் நெருக்கமானவர்கள் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கவனிச்சு பாருங்க, யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் சொல்லும் போது கடும் பகைமைக்குரியவர்கள் என்று, கடும் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சான், அஷத்துன்னாசி அதாவத்தன். இங்க இவங்களை எங்களோடு உள்ள நெருக்கத்தை சொல்லும் போது அஷத்துன்னாசி மொஹப்பத்தன் அல்லாஹ் சொல்லல, கடுமையாக மூமின்களை நேசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லல, என்ன சொல்றான், அக்கரபகும், கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறார்கள். அப்ப க்ளோஸே தவிர அவங்க கம்ப்ளீட்டா நேசிப்பவர்கள் என்பது கிடையாது. அப்ப அல்லாஹு தஆலா பாருங்க, இந்த கிறிஸ்தவ சமுதாயம் உங்களுக்கு அவர்களை போன்று பகைமை பாராட்டுபவர்கள் அல்ல, அவங்க உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்க என்று சொல்லும் போது அங்க சொன்ன மாதிரி கடுமையான பகைமையாளர்கள் இவர்கள் கடுமையான நேசம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்றான், அக்ரபஹும் மவத்தத்தன் லில்லதீன ஆமனு, அக்ரபஹும் மவத்தத்தன், அவர்களில் நேசத்திற்கு நெருக்கமானவர்கள். சகோதரர்களை, இதுவும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாவரையும் குறிக்கின்றதா அல்லது ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் குறிக்கின்றதா? உலமாக்கள் இது சம்பந்தமா பேசும்போது என்ன சொல்கிறார்கள், மொத்த சமுதாயத்தையும் இது குறிக்கல, இது ஒரு குறிப்பிட்ட சாராரை தான் செய்து. ஏன், எங்களுக்கு தெரியும், சூரத்துல் பக்ரா அல்லாஹ் சொல்கின்றான், இந்த யூத கிறிஸ்தவர்கள் உண்மை திருப்தி அடையே மாட்டார்கள் சொல்றாங்களா,
ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم. யூத கிறிஸ்தவர்கள் நீர் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாத வரைக்கும் உம்மை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், திருப்தி அடைய மாட்டார்கள். அப்ப திருப்தி அடைய மாட்டார்கள் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்து சொல்லுது. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், கிறிஸ்தவர்கள் ஒரு சாரார் உங்களுக்கு என்ன நெருக்கமானவர்கள், உண்மையில் அவர்களில் ஒரு சாரார் அப்படி இருந்தார்கள். சகோதரர்களே, அந்த சாரார் யார், அவர்கள் உங்களுக்கு நெருக்கம் அடைவதற்கு காரணம் என்ன என்பதையும் அல்லாஹு தஆலா பிறகு என்ன செய்கின்றான், விளக்குகின்றான். பாருங்க அந்த வசனத்தை முடிக்கும் போது மூன்று முக்கியமான காரணங்களை அல்லாஹ் சொல்றான். ஜாலிக், அவர்கள் உங்களுக்கு நேசத்தில் நெருக்கமானவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம், ஜாலிக் ஜாலிக அன்ன மின்ஹும் கிஸ்ஸீன வ ருஹ்பானன் وَأَنَّهُمْ لَا يَسْتَكْبِرُونَ. قِسِّيسِينَ ஒன்று வார்த்தை, قِسِّيسِينَ தான் அவங்களில் இருக்கக்கூடிய ஆலிம்கள், அவர்களில் உலமாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அவர்களில் அறிஞர்கள் இருக்கிறார்கள். وَرُهْبَانًا வணக்கசாலிகள் இருக்கிறார்கள். ருஹ்பான் என்றால் யாரு, வணக்கசாலிகள். وَأَنَّهُمْ لَا يَسْتَكْبِرُونَ, இன்னும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பெருமை அடிப்பவர்கள் அல்ல. பாருங்க மூன்று பண்புகள் சொல்லப்படுவது, அறிவு, இபாதத்து, பெருமையின்மை. அறிவு, இபாதத்து, பெருமையின்மை. சகோதரர்கள் இந்த மூன்று பண்பும் முஸ்லீம்களாகிய நாங்க கடுமையாக பேண வேண்டிய பண்பு. ஞானம் இருக்க வேண்டும், மூமியினிடத்தில் ஞானம் இருக்க வேண்டும். அதனாலதான் எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா கல்வி மான்களை மிக உயர்ந்த அந்தஸ்தில் வைத்துதான் குர்ஆன்ல பேசுகின்றான். இப்ப சமுதாயத்திலையும் கூட எங்களுக்கு என்ன தெரியும், படித்தவர்களுக்கு மக்களிடத்தில் மரியாதை இருக்கிறது, அப்படித்தானே. படிச்ச நாய்க்கே மரியாதை இருக்கும் நாங்க பேசணும் சூரத்துல் மாயிதாட ஆரம்பத்தில், அதானே. படிச்ச நாய்க்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், மரியாதை வழங்கியிருக்கின்றான். அந்த நாயை பத்தி குர்ஆன்ல வந்திருக்குது, அதுதானே. சும்மா தோதி நாயை பத்தி என்ன செய்யல, சொல்லல. அப்ப கல்வி அது மிருகத்துக்கு ஊட்டப்பட்டாலும் கூட அந்த மிருகம் என்ன செய்யப்படுகின்றது. எனவே சமுதாயத்தில் கல்வி மான்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, நாம் கற்க வேண்டும். இப்ப கல்வி என்று சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் உலக ரீதியான கல்வியும் கல்விதான், மார்க்க ரீதியான கல்வியும் கல்விதான். ஆனால் இந்த இரண்டிலும் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்பிய கல்வி வந்து மார்க்க கல்விதான். முகமது நபி வந்து இன்ஜினியரிங் என்ன செய்யல, படிச்சு கொடுக்கல. கட்டிடக்கலை எப்படி என்பதை என்ன செய்யல, நபி சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்கல. எப்படி வைத்தியம் செய்யறது என்று அந்த மாதிரி வைத்திய கலையை என்ன செய்யல. ஆனால் அதெல்லாம் சமுதாயத்துக்கு தேவை இல்லாம இல்லை, அவசியமானவைகள் தான். ஆனால் அல்லாஹ் தூதர்களை அனுப்பியது எதை கொடுத்து என்றால், வாழ்க்கையில் அல்லாஹ்வை எப்படி வணங்குவது, எப்படி பண்பாடோடு வாழ்வது, எப்படி ஹராம் ஹலால் பேணுவது, மறுமை நம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துதான் அல்லாஹ் என்ன செய்தான், இறை தூதர்களை அனுப்பினான். உண்மையில் சகோதரர்களே, மனிதனை சீர்திருத்தக்கூடிய, இப்ப தெரியும் பெரிய படிச்சவர் ஆய்ப்பார், பெருசா களை எடுக்கிறவன் ஆய்ப்பான், அப்படித்தானே. ஒரு சைன் வச்சுட்டு பல லட்சத்தை களை எடுத்துருவான், அப்படி ஆக்கலாம். என் பெருசா படிச்சுவான், அவனுக்கு தான் தெரியும் பெருசா களை எடுக்கிறதுக்கு, அப்படித்தானே. இப்ப இன்றைக்கு நாட்டில் அரசியல் நிலைமைகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா பெரிய அதாவது ஃபைல்கள் கேசஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க, இதை எப்படி கோர்ட்டுக்கு போட்டு ஆளை கொண்டு வரன்றதும் பிரச்சனை, அவங்களுக்கே பிரச்சனை ஆகி. இப்போ சின்ன அமௌண்ட்டுனா பரவாயில்ல, அப்படி அந்த அளவுக்கு பெரிய பெரிய யாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஓட் போட்டு முன்னுக்கு கொண்டு வந்தாக்கள் படிச்சவன் நினைச்சு இல்லையா, என்ன நிலைமை, பெரிய பெரிய சொத்துக்களை என்ன செய்து விட்டார்கள், சூறையாடி விட்டார்கள். சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹ்வுடைய அச்சம் இதுல முஸ்லிம் காவிர் என்ற வித்தியாசம் இல்லாம இருக்குது, அதான் ஆச்சரியம். காவிரை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும் அவனுக்கு ஹராம் ஹலால் தெரியாதுன்னு சொல்லுவோம் நாங்க, என்ன அவனுக்கு ஹராம் ஹலால் தெரியாது, துனியா தான் லைஃப் என்ன செய்கிறார்கள் அவர்கள், வாழ்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களுக்கு அப்படி இல்லையே, அடை மறுமை இருக்கிறது, அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டும் அவர்களும் என்ன செய்கின்றார்கள், தாராளமாக கொள்ளையடிக்கின்றார்கள். இப்படி எல்லாம் நடக்கிறத நாங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக இறை தூதர்கள் அனுப்பப்பட்டது எதை கொண்டு என்றால், மார்க்க அறிவை கொண்டுதான். எனவே நாம் மார்க்க அறிவில் பங்குள்ளவர்களாக இருக்கணும், தேவையான அளவு அறிவை பெற்றிருக்க வேண்டும். அறிவு இல்லைன்னு வைங்க, விசேஷமா மார்க்க அறிவு இல்லைன்னு வைங்க, ஷைத்தானுக்கு சிம்பிளா போயிடும் எங்களை கெடுக்கிறது, அதான் உள்ள பிரச்சனை. ஷைத்தான் லேசா என்ன செஞ்சிருவான், மார்க்க அறிவு இல்லாதவர்களை மிக இலகுவாக கெடுத்து விடுவான். மார்க்க அறிவுள்ளவர்கள் சமயத்தில் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அவர்கள் என்ன ஷைத்தான வீழ்த்திரத்தில் என்ன செய்து விடுவார்கள், கவனம் செலுத்தி விடுவார்கள். ஏ அவங்களுக்கு தெரியும் இன்னென்ன ரூட்ல போனா ஷைத்தான் இடுப்பேடு செஞ்சிடலும் முறிச்சிடலும். சரி. அப்ப எனவே மார்க்க அறிவில சகோதரர்களே எங்களுக்கு பங்கு வேண்டும். அல்லாஹு தஆலா மூன்று முக்கியமான பண்புகளை சொல்கின்றான். கிறிஸ்தவர்கள் ஒரு சாரார் முஸ்லீம்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக நேசமுள்ளவர்களாக இருந்ததற்கு காரணம் அவர்களிடம் இருந்த மூன்று பண்புகள். அப்ப யாரு இவர்கள் என்பதில் உலமாக்கள்கிட்ட பல கருத்துக்கள் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் தஃப்ஸீர் இப்னு கதீர் எடுத்து பார்த்தா இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இரண்டு சாரார்களை சொல்கிறார்கள். ஒரு சாரார் யார் என்றால், அதாவது மக்காவில் இருந்து சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியும் ஆரம்ப ஹிஜ்ரத் போனாங்க ஹபஷாவுக்கு, எதியோப்பியாவுக்கு தான் என்ன ஆரம்ப ஹிஜ்ரத். அங்கு ஏன் நபி அவர்கள் போக அனுமதித்தார்கள், சொன்னார்கள் அங்கு இருக்கக்கூடிய அரசர் நேர்மையானவர் சாலிஹானவர் என்று. அவர் மூத்தான நேரத்தில் என்ன இன்றைய தினத்தில் சாலிஹான ஒரு நல்ல மனிதர் மரணித்திருக்கிறார். அப்ப இவங்க ஒரு கூட்டம் அங்க போன நேரத்தில் எங்களுக்கு தெரியும் குறைஷிகளுக்கு தாங்க முடியாம என்ன செய்தார்கள், இங்கிருந்து மக்காவிலிருந்து ஒரு தூதுக்குழுவை அனுப்பினார்கள். பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க, அரசர் எடுத்து போய் கொடுத்து இவங்களை மீட்டி எடுத்துக்கொண்டு வாங்க. அப்துல்லா அதாவது அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் போனார்கள் அந்த நேரத்தில் அவங்க இஸ்லாத்தில் இருக்கல. அடுத்தது அப்துல்லா பின் ரபியா, இந்த ரெண்டு பேரும் தான் போய் என்ன செஞ்சாங்க மன்னர் இடத்துல பேசினாங்க. சொன்னாங்கன்றதுக்காக உடனே என்ன செஞ்சிடல, அவர் சரி கண்டறல, அவங்களை கூப்பிட்டாங்க. சகோதரர்களை கூப்பிட்டு விசாரிச்ச நேரத்தில் அவர்களுக்கு தலைவராக அனுப்பப்பட்டவர் யாரு, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு. என்ன செஞ்சாங்க, சூரத்துல் மரியம் ஓதி காட்டினாங்க, அவ்வளவுதான். அங்கிருந்தவர்கள் அங்கிருந்த பாதிரியர்கள் மார்க்க அறிவுள்ளவர்கள் இருந்தார்கள், வணக்கசாலிகள் இருந்தார்கள், பெருமை இல்லாதவர்கள் இருந்தார்கள். உடனே இவங்க இந்த வசனங்களை ஓதினதுதான் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது. சத்தியம் என்பது இது இஞ்சீலுக்கு மிக நெருக்கமான ஒத்திருக்கக்கூடிய வேதம் என்பதை உடனே செய்தார்கள், அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். என்னே வேத வசனம் ஓதி காண்பிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் அதை இவர்கள் தான் இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுபவர்கள். இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க. இன்னொரு கருத்தை சொல்றாங்க, நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்தார், ஒரு தூதுக்குழுவை நபியிடம் அனுப்பி வைத்தார். அந்த தூதுக்குழு வந்து நபியிடத்தில் பேசுற நேரத்தில் நபி அவர்கள் போதனைகள் செய்தார்கள், குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டினார்கள், உடனே அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இவர்கள் தான் அந்த சாரார். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இவங்களா அவங்களா என்றது கன்ஃபார்மா ஊர்ஜிதப்படுத்தப்படல, இருந்தாலும் இஸ்லாத்தை தழுவிய ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் அன்று இருந்தது என்பது விளங்குது வசனத்திலிருந்து. சரி, எதுவோ ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கிறிஸ்தவர்களில் ஒரு சாரார், அதனாலதான் எங்களுக்கு தெரியும் இன்றுள்ள கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன. அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நெருக்கமாக அல்லாஹ் சொல்ற மாதிரி அக்ரபஹும் மவத்தா அப்படி இருக்கிறார்களா என்றால் இல்ல, நிலைமை அப்படி இல்ல. யூதனோட சேர்ந்துட்டு எந்த அளவுக்கு கருவா இருக்கேனுமோ அந்த அளவுக்கு தான் இந்த கிறிஸ்தவர்கள் நிலைமை இருக்குது. சகோதரர்களை உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், இந்த பண்பு இருந்தால் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். என்ன, அவர்களுடைய மார்க்கம் பற்றிய அறிவு, அவர்களுடைய மார்க்கப்படி அவர்கள் இறைவனை வணங்குபவர்களாக இருந்தால், பெருமை பண்பு அவர்களிடம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நெருக்கமாகத்தான் இருப்பார்கள். ஆனா இப்ப அப்படி இல்லையே. அல்லாஹ் எந்த பண்புகளை சொல்லி கிறிஸ்தவர்களை சிறப்பித்து சொல்றானோ அந்த பண்புக்குரிய கிறிஸ்தவர்களாக இன்றிருப்பவர்கள் இல்லை. நிலைமை தலக்கீழா என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. அப்ப எனவே இந்த பண்பு உள்ளவர்களாக இருந்தால் இயற்கையாக அவர்கள் இதுக்கு என்ன செய்வாங்க, இந்த வழிக்கு வந்துருவாங்க. அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு சாரார் தான். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நாடப்பட்டவர் அல்ல, அவர்களில் ஒரு சாரார். யார் அந்த சாரார் என்பதில் நாம் ஏற்கனவே சொன்ன இந்த மூன்று கருத்துக்களும் உலமாக்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்தில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்தோ அல்லது ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சென்றோ அந்த சாரார் ஈமான் கொண்ட அந்த சாரரை பற்றி என்ன சொல்கின்றான், வஇதா ஸமிஊ மா உன்ஸில இலர் ரசூல், ரசூலுக்கு இறக்கப்பட்டதை அவர்கள் செவிசாய்த்தால், ரசூலுக்கு இறக்கப்பட்டதை அவர்கள் செவிசாய்த்தால், தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபூ மினல் ஹக், சத்தியத்தை அறிந்து அவர்கள் கேட்கின்ற அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய சத்தியத்தின் காரணமாக என்ன சொல்றான், தரா அயுனஹும் நபியே அவர்கள் செவிசாய்த்தால், உமக்கு அதாவது ரசூலுக்கு இறக்கப்பட்டதை அவர்கள் செவிசாய்த்தால் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிந்து ஓடும் என்று சொல்கின்றான். சகோதரர்கள் அல்லாஹ் இங்க யூஸ் பண்ணிக்கிற வார்த்தை வந்து தஃபீது அயுனஹும், அவர்களுடைய கண்களால் என்ன செய்யும், தரா அயுனஹும் தஃபீது, அவர்களுடைய கண்களில் நீர் கொட்டும் சொல்றான். வரும் கண் அழுகுறது ரெண்டு விதமே, கண் கலங்குறது ஒன்றைக்கு, கண்ணீர் கொட்டுறது ஒன்றைக்கு. எது பவர் கூட்டினது, எது கூட தாக்கம், கண்ணீர் கொட்டுறது தான், அப்படிதானே. அவ கண் கலங்குவது என்பது அதுவும் ஒரு அச்சத்தினுடைய நிலைதான். ஆனா அல்லாஹ் அதை சொல்லல, என்ன சொல்கிறான், கண்களால் கண்ணீர் வடிந்து ஓடும் என்று சொல்கின்றான். எதனால், மிம்மா அரஃபு மினல் ஹக், அவர்கள் அறிந்த சத்தியத்தினால். சகோதரர்களே, குர்ஆனுடைய இந்த வசனத்தில் பாருங்க, மீது இறக்கப்பட்டதை இன்னும் இத்தகையோர் இத்தூதர் மீது இறக்கப்பட்டதை செவி ஏற்றால், உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர். இப்ப எங்களுக்கு தமிழ் அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தூதர் மீது இறக்கப்பட்டதை செவியேற்றால், அப்ப சத்தியத்தை புரிந்தால். சகோதரர்களே, சத்தியத்திலும் யாவும் அன்றைய நேரத்தில் இறக்கப்பட்டிருக்கவில்லை. அதனால தான் அல்லாஹு தஆலா மிம்மா அரஃபுல் ஹக்னு சொல்லல, மிம்மா அரஃபு மினல் ஹக்னு சொல்றான். சத்தியத்தில் ஒரு சிலதை, எல்லாம் இல்ல. அப்ப சாதாரணமா கொஞ்சத்தை கேட்ட அவங்களுக்கே இவ்வாறு கண்ணீர் வடிந்து ஓடி இருக்கும் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள், இந்த சத்தியத்தை முழுமையாக அவர்கள் அறிந்தால் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் சொல்றான், யகூலூன ரப்பனா ஆமன்னா, யா அல்லாஹ் நாங்கள் விசுவாசம் கொண்டு விட்டோம், யா அல்லாஹ் நாங்கள் விசுவாசம் கொண்டு விட்டோம், யா அல்லாஹ் ஃபக்துபுனா மஅஷ்ஷாஹிதீன், சாட்சியாளர்களோடு எங்களையும் என்ன செய்துவிடு, நீ பதிவு செய்துவிடு என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள். சகோதரர்களே, ஆக அவர்கள் சொல்லுவார்களாம், யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மஅஷ்ஷாஹிதீன், யா அல்லாஹ் நாங்கள் விசுவாசம் கொண்டு விட்டோம், யா அல்லாஹ் சாட்சியாளர்களோடு எங்களையும் பதிவு செய்துவிடு யா அல்லாஹ் என்று சொல்வார்களாம். சகோதரர்களே, இது அவர்களுக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும் இது எங்களையும் அடக்கும். இந்த குர்ஆனை நாம் ஓதினால் எமக்கு கண் கலங்குகின்றதா? இந்த குர்ஆனை செவி சாய்க்கின்ற போது கண்கள் கண்ணீரை வடிக்கின்றதா? சகோதரர்களே, வசனத்துக்கு முன்னால் நின்று எங்கட நிலைமை நாம யோசிக்கணும். அல்லாஹு தஆலா உண்மையான விசுவாசிகளில் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சாரார், அவர்களே இந்த சத்தியத்தை செவி சாய்க்கின்ற போது அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது என்றெல்லாம் சொல்கின்றான். இவங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊதே நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அக்ரஉ அலைக வ அலைக உன்ஸில், நான் உங்களுக்கு ஓதி காண்பிப்பதா, உங்களுக்கு தானே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. நபி சொன்னாங்க, இல்ல, மற்றவர்கள் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன். அப்ப அவரு சூரத்துன் நிசாவை என்ன செய்தாராம், ஓதினாராம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் فكيف اذا جئنا من كل امه بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا, ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒருவரை நாம் சாட்சியாளராக நியமிப்போம். ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அவர்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக சாட்சி சொல்வதற்கு ஒருவரை நாம் நியமிப்போம். وجئنا بك, நபியே உம்மை நியமிப்போம், على هؤلاء شهيدا, இவர்களுக்கு சாட்சியாளராக. அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஹஸ்புக், போதும் என்று நபி சொல்வது எனக்கு கேட்டது, போதும் என்று நபி சொல்வது எனக்கு கேட்டது. திரும்பி பார்த்தேன், சொல்றாங்க, கண்களால் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தது. உண்மையில் சகோதரர்களே, இந்த குர்ஆன் எங்களுக்கு விளங்குமானால், இதனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு புலப்படுமானால், இதனுடைய வார்த்தைகளை நாம் ஆய்வு செய்வோமானால், எங்களை அப்படி அது மாற்றும். ஆனால் இருந்து அதனுடைய வசனங்களை சிந்தித்து அவற்றை ஆய்வு செய்வதற்கு நேரமற்ற ஒரு சமுதாயமாகத்தான் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஓதுவதுதான் பெரும்பாலும் எல்லோருடைய வேலையுமா இருக்குது. நிறைய பேர் கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஓ நாங்கள் டெய்லி குர்ஆன் ஓதுறோம். உண்மையிலே நாம் அரபிகளாக இருந்தால், அரபு மொழி நல்ல தெரிந்தவர்களாக இருந்தால், ஓதுவதே இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஆய்வாகவும் அமைந்துவிடும். நாங்கள் ஓதுறதே என்ன செஞ்சிடும், அதனுடைய வார்த்தைகள் தெரிகின்ற போது தாக்கத்தை உருவாக்கும். ஆனால் துரதிஷ்டம், எமக்கு அரபு மொழி என்ன தெரியல. இப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ரசூலுக்கு இறக்கப்பட்டதை அவர்கள் செவி சாய்க்கும் போது. இப்ப நாங்கள் செவி சாய்க்கிறோம், எங்களை இமாம் இஷால ஓதுனாரா இல்லையா, ஓதுனார். சரிங்களா, பள்ளிவாசல்களில் மாரிபி தொழுகை இஷா தொழுகைக்கு குர்ஆன் வசனங்கள் தான் என்ன செய்யப்படுகின்றது, ஓதப்படுகின்றது. எமது சிந்தனையின் நிலைமை என்ன, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றதா, உள்ளம் அச்சமடைகின்றதா, ஏதாவது உணர்வுகள் ததும்புகின்றதா? அட, இறை வசனம் ஓதப்படுகின்றது. யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் கூப்பிடுகின்றான். துரிப மசலுன் ஃபஸ்தமிஊல, உங்களுக்கு உதாரணம் சொல்லப்படுகின்றது, நன்றாக காது தாழ்த்தி கேளுங்கள். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், மலை மீது நாம் இறக்கி இருந்தால் நபியே அந்த மலை வெடித்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த மலை என்ன செய்திருக்கும்? ஹாஷியன், அச்சத்தால், முத்தசத்தியன் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் என்ன செய்யும்? பிளந்து போகும் அது. சகோதரர்களே, உண்மைதான், அப்படியான வார்த்தைகள். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு முன்னால் எமது நிலைமை என்ன? அப்ப நாம குறைஞ்சபட்சம் தர்ஜமாவையாவது பார்த்து அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகின்றான், என்ன கருத்து சொல்லப்படுகின்றது? சகோதரர்களே, நாளாந்த வாழ்க்கையில் குர்ஆனை படிப்பதற்கு பார்ப்பதற்கு நாம் ஒரு நேரத்தை ஒதுக்காவிட்டால் உண்மையிலே நாம் அபாக்கியவான்கள், நோ டவுட். யாருமே நினைக்காதீங்க நான் நிறைய வேற அமல் செய்யறேன் தானே என்று சொல்லி. அல்லாஹ் இதை விசேஷமா செய்ய சொல்கிறான், இதை விசேஷமாக செய்ய சொல்கின்றான். இது உங்களுடைய உள்ளத்துக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்கின்றான். இதற்கு நாம் நேரம் எடுக்காவிட்டால் உண்மையிலேயே நாம் அபாக்கியவான்கள் தான். அவ்வளவு பெரிய வசனங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனம் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க. மனிதனுடைய வசனமே இன்றைக்கு உள்ளத்துல பெரிய தாக்கம். அவர் பயான் செய்கிறார், எப்படி உருக்கமான பயான் தெரியுமா? சொல்றாங்க, கண்கள் கண்ணீரை வடித்தது. மனித பேச்சு தானே அது, அப்படியே இல்லையா? அந்த வார்த்தைகள்லாம் யாருடைய வார்த்தை? மனிதனுடைய வார்த்தை தான். சஹாபாக்கள் ஒருமுறை நபி அவங்க கடுமையா பேசினார்கள், யா ரசூலல்லாஹ், கஅன்னஹு முன்திரு ஜெய்ஷ், ஒரு படை தளபதி எச்சரிப்பது போன்று இருக்கிறதே, இது உங்களுடைய கடைசி உபதேசமா? மௌஇதத்து முவத்திஅ, ஒரு பிரியாவிடை சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு மனிதனுடைய உபதேசம் போன்று இருக்கிறதே, எங்களுக்கு இன்னும் அதிகமாக சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கண்கள் கண்ணீரை வடித்தது, எங்களுடைய உள்ளங்கள் அச்சப்பட்டது. நபியுடைய வார்த்தை சகோதரர்களே, நபியுடைய வார்த்தையே எப்படி பாதிப்பு என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தை இன்னும் எவ்வளவு தாக்கத்துக்குரியதாக இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஓதுகின்றான், சொல்லுகின்றான், நாம் இதை கேட்கின்றோம். எமது நிலைமை என்ன? குர்ஆன் ஓதும் போது எங்களுக்கு இப்படி கண்ணீர் ஏதாவது வருவதா? சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ஏழு சாராருக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், ஏழு சாராருக்கு மறுமையில் நிழல் வழங்குகின்றான், அப்படித்தானே? அந்த ஏழு சாராரில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்ற ஆசை யாரிடம் இருக்காது? இல்லாதவரால் கையொசுங்கமா பண்ணு கேட்டா யாராவது கையொசுவாங்களா? ஏழு சாராரில் நானும் ஒருவனாக இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்ல, அப்படி ஒரு ஆள் சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டார்கள், எல்லாருக்கும் விருப்பம் மாஷா அல்லாஹ். அப்ப அந்த ஏழு சாரார் யார்? அவர்கள் எந்த லிஸ்ட்ல எனக்கு நுழைந்து கொள்ள முடியும்? முதலாவது நபி சொல்றாங்க, இமாமுன் ஆதில், ஒரு நேர்மையான அரசன் சொல்றாங்க. நான் எந்த ஊரை போயிட்டு ஆட்சி செய்ய? நமக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? அந்த லிஸ்ட்ல நாங்க வரவே மாட்டோம். சரி, எங்களுக்கு பொருத்தமான ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறது. அதுல ஒன்றுதான் சகோதரர்களே, நபி சொன்னாங்க, தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மனிதன், அவனுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும் சொல்றான். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தனிமையில் இருந்து கொஞ்சம் யோசித்து அவருடைய வசனங்களை சிந்தித்தால் அல்லாஹ் எங்களுக்கு செய்த வாக்கியங்கள், நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, இப்படி எத்தனையோ விஷயங்களை சிந்திக்க ஆரம்பித்தால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேதம் கண்டிப்பாக எமது கண்களிலிருந்து கண்ணீரை வடிக்க செய்யும். அப்ப எனவே இந்த வேதம் இந்த தாக்கத்தை உருவாக்க வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு சிலர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒருவர் குர்ஆன் ஓதப்படுவது அழுகுறாருடா, சும்மா பொய்க்கு அழுகுறார். அவன் பொய்க்கு அழுந்தாலும் மெய்க்கு அழுந்தாலும் உனக்கு ஏன்? உன் வேலையை பார்வனே நீ. என்ன பொய்க்கு அழுகுறார் என்று சொல்லி அழுபவர்களை பார்த்து என்ன? அல்லாஹு தஆலா சூரத்து இஸ்ராவுடைய கடைசி வசனங்களை படிச்சு பாருங்க, இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கப்லிஹி, இதற்கு முன்பு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ் சொல்றான், சுஜூதில் விழுந்து விடுவார்கள். இதோடு அல்லாஹ் முடிச்சிருந்தா பரவாயில்லன்னு சொல்லேன். அல்லாஹ் அடுத்தே சொல்றான், அழுது புரட்டுவார்கள், அழுகையில் என்ன செய்வார்கள், சுஜூதில் பிறழுவார்கள். சகோதரர்களே, குர்ஆன் வசனங்கள் அப்படி ஒரு நிலைமை உருவாக்க வேண்டும். எனவே எங்களுக்கு தெரியும், மக்கால இமாம் ஓதுறார் என்று சொன்னா டிவியில லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது, சிலர்களை பார்க்கிறோம், தாங்க முடியாமல் அழுகிறார்கள். இதை பார்த்து சும்மா போய்க்கு நடிக்கிறாங்கன்னு சொன்னாக்கள் இருக்காங்க. இது இவருக்கு தேவை, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? சகோதரர்களை, இன்று சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, இன்று எமது நாடுகளில் என எலெக்ஷன் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, வாட்ஸ்அப்ல நிறைய கிளிப் வருது, அரசியல்வாதிகள் பேசக்கூடிய பேச்சுக்களை அனுப்புகிறார்கள். அந்த பேச்சில் ஒரு பகுதி பிறருடைய குறைகளை பகிரங்கப்படுத்துவதே நோக்கமாக இருக்கிறது. அண்ணன் அவர் என்ன செஞ்சிட்டாராம், விபச்சாரம் செய்து விட்டார், எல்லாத்தையும் எடுத்து அம்பலப்படுத்தி அவர் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு அல்லா மன்னிச்சிருந்தாண்டா, அல்லா மன்னிக்க மாட்டானா விபச்சாரத்தை? அல்லா மன்னிப்பான். ஒரு கால் அவர் செய்த ஏனைய நன்மைகள், வேறு நன்மைகள், அந்த நன்மைகளை பொருந்திக் கொண்டு அல்லாஹு தஆலா இந்த பாவங்களை மன்னித்திருந்தால், அல்லது அவர் நாலு ஏழைகளுக்கு உதவி செய்து அந்த ஏழைகள் கரவேந்தி யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னி என்று துவா கேட்டு அந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் மன்னிச்சிருந்தால், பாவம் அவருக்கும் அவருடைய ரப்புக்கும் இடப்பட்ட விஷயங்களை நீங்கே அம்பலத்தில் கொண்டாந்து சபையில போட்டு அவர்கள் மாத்திரமல்ல அவங்களோட குடும்பத்துள்ள அவ்வளவு பேர் எங்க இழுத்து அசிங்கப்படுத்தி, சகோதரர்களே ஏதோ எங்களை கேட்பதற்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லாததை போன்று உண்டு. இரண்டாவது, நாம் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் ஏதோ மார்க்கத்தில் எங்களுக்கு ஹலால் என்பதை போன்று. நான் காவிர்களை பத்தி பேசவில்லை, முஸ்லீம்களை பற்றி சொல்கின்றேன் இல்லைங்களா. ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒருவரை பத்தி பேசும்போது ஒரு அமைச்சரை பத்தி சொல்லிட்டு அவருடைய வைஃபும் அப்படித்தான் சொல்லி என்னையோட பேசினா, ஏன் தேவையில்லாத வேலை உங்களுக்கு? அவரை பத்தி தான் உருபராய் கழுவுனீங்க, பார்த்ததுக்கு இப்ப அவரோட வைஃபையும் எடுத்துட்டீங்களா? எனவே இந்த மாதிரியான கிளிப்ஸ்கள் எங்களுக்கு வந்தால், நாம் அதை ஷேர் பண்ணினோம் என்று சொன்னால், சகோதரர்களே நாங்களும் பாவத்தாளிகளாக ஆகிடுவோம். அப்படியா இல்லையா? ஏன் இந்த பாவத்தில் பங்கெடுப்படுது? இப்ப ஒருவர் பேசும்போது ஒரு குர்ஆன் ஆயத்தில் ஒரு அமைச்சர் நபிமார்களுடைய தொகையை சொல்லும் போது ஒரு தவறான தகவலை சொல்றார், சரியா பாருங்க 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 போட்டு காட்டுறாரு பாருங்கம்மா. சரி, அவர் மிஸ்டேக்கா செஞ்சிட்டாரு, பாவம் அந்த சபையில மிஸ்டேக்கா தெரியாம வந்திருக்கீன்னு நினைச்சிட்டு போங்களேன். இது ஹலாஸ், நாலு பேருக்கு என்ன பகிரங்கப்படுத்தி அவமானப்படுத்துவதில் சகோதரர்களே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எதுல? அவமானப்படுத்துறதுல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி அவங்க சொல்றாங்க, மன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை நீங்கள் மரணித்தால், சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் நாளை மறுமையில் உங்கள் குறைகளை அல்லாஹ் மன்னிப்பான். இதுல சொன்னாங்களா, அரசியல்வாதியா இருந்தா பிரச்சனை இல்லை, விதிவிலக்கு, நீங்க அவங்கள பத்தி பேசலாம். இன்னாரா இருந்தா இல்ல, மன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைப்பாரோ, அரசியல்வாதி முஸ்லீம்கள் தான். என்ன, எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்புக்காக சொன்னேன் சகோதரர்களே. அப்ப குர்ஆனுடைய வசனத்தை கேட்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அழுது புரட்டுவார்கள். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், சும்மா வெறும் அழுது போட்டு இருக்க மாட்டாங்க, யகூலூன் துஆ கேட்பாங்களாம், யா அல்லாஹ் ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன், சாட்சியாளர்கள் இருக்கிறார்களே மறுமையில் சாட்சி சொல்பவர்கள், யார் அந்த சாட்சியாளர்கள்? அல்லாஹ் இந்த உம்மத்தை சாட்சிக்குரிய உம்மத்து என்று சொல்றான். இன்னும் சமுதாயத்திற்குரிய பலர்கள் அல்லாவிடம் சாட்சி சொல்பவர்களாக இருப்பார்கள். அப்ப எனவே இது இந்து உம்மத்தை மட்டும் குறிக்குமா, முன்னே உம்மத்தவர்கள் இருந்த சாட்சியாளர்களையும் குறிக்குமா என்பதெல்லாம் உலமாக்கள் இந்த இடத்துல பேசக்கூடிய விஷயம். சாட்சியாளர்களாக யாரையெல்லாம் அல்லாஹ் தேர்வு செய்வானோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துறியா அல்லாஹ் என்று சொல்லி துவா கேட்பார்கள் சகோதரர்களை. இது குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்படுகின்ற போது. சூரத் ஆல் இம்ரானுடைய கடைசியில் என்ன வருகின்றது? இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபி லைலி வன் நஹார், இந்த இரவு பகல் மாறி மாறி வருவது, சூரியன் சந்திரன் இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு வானம் பூமியை எல்லாம் படைத்திருப்பது, இதுல அறிவுள்ள மக்களுக்கு நாம் படிப்பினையை வைத்திருக்கின்றோம் என்று சொல்லிட்டு, யார் அந்த அறிவுள்ள மக்கள்? நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் அவர்கள் அல்லாவை நினைவு கூறுபவர்கள். நினைவு கூர்ந்து விட்டு சும்மா இருப்பார்களா? இல்ல, அல்லாஹ் சொல்றான், சொல்லுவார்கள், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதை எதையும் நீ வீணுக்காக படைக்கவில்லை யா அல்லாஹ். அப்ப எனவே இறைவனுடைய படைப்புகளை சிந்தித்தும் மூமின்கள் என்ன செய்வார்கள்? அல்லாவிடத்தில் துவா செய்வார்கள், யா அல்லாஹ் இதை எதையும் நீ என்ன செய்யல, வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ், நரகத்தினுடைய தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ்னு சொல்வார்கள். இங்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான்? அல்லாஹ்வுடைய ரசூல் மீது இறக்கப்படும் வசனங்களை. அப்ப உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் சொல்லுவாங்க, உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சான்றுகள் இரண்டு வகைப்படும். அதுல ஒன்று பிரபஞ்ச சான்றுகள். உலகத்தில் அல்லாஹு தஆலா பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான், சூரியன் சந்திரன் காற்று கடல் அலைமலை இது எல்லாமே என்னதான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இன்னும் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், இதுவும் என்னதான், இதுவும் அல்லாஹ்வுடைய சாட்சிகள் தான் சகோதரர்களே. ஆக இங்கு சொல்லப்படுவது வேத வசனங்கள். அந்த சூரத்துல் ஆல் இம்ரான் கடைசியில் அல்லாஹு தஆலா பிரபஞ்ச அத்தாட்சிகளை சொல்கின்றான். அப்ப மூமின்கள் இதை பார்த்தாலும் அதை பார்த்தாலும் அல்லாவிடத்தில் தங்களுக்காக பிரார்த்தனை செய்பவர்களாக இருப்பார்கள். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், வமாலனா லா நுஃமினு பில்லாஹ், நாம் ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது? வமாலனா லா நுஃமினு பில்லாஹி வமா ஜாஅனா மினல் ஹக், எங்களிடம் வந்திருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது? சகோதரர்கள், அவர்கள் பெருமையற்றவர்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? அதுக்குரிய ஒரு ஆதாரம் தான் இது. பாருங்க, சத்தியம் வந்தால் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பார்கள். பெருமைக்கு நபி அவர்கள் சென்ன வரை விளக்கணமே என்ன சொன்னாங்க? அல் கிபர், பெருமைண்டா என்ன? பதருல் ஹக் வகம்துன் நாஸ், இரண்டு அடையாளங்களை சொன்னார்கள். பெருமை என்றால் என்ன? உள்ளத்தில் பெருமை கொடி கொண்டிருப்பது என்றால் என்ன சொன்னாங்க? ஒன்று பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, உண்மையை மறுப்பார்கள், தெரிஞ்சு கொண்டு மறுப்பார்கள். என்ன சொன்னார்கள்? வகம் துன்னாஸ், மக்களை இழிவாக கருதுவார்கள். மக்கள் என்ன செய்வாங்க? இழிவாக கருதுவாங்க. ரொம்ப டேஞ்சர் சகோதரர்கள். இப்ப நிறைய பேர் பார்க்கிறோம், சாதாரண தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை வந்து ரொம்ப ஏளனமாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இது எல்லாரும் இல்ல, மாஷால்லா எல்லோரோடையும் நல்ல நிலைமையில் நடப்பவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர்கள் அவர்களுக்கு விளக்கம் தெரியாத காரணத்தால சிரிச்சா பெரிய பாட்டியோட தான் சிரிப்பாங்க, பேசினாலும் பெரிய பாட்டியோட தான் பேசுவாங்க. விளங்கிச்சா? சபைக்கு கூப்பிட்டாலும், அவருடைய ஒரு சபை என்று அழைத்தாலும் அங்கு யார் அழைக்கப்படுவார்கள்? எல்லாம் எடுக்கேட்டட் பீப்பிள். விளங்கிச்சா? சாதாரண மக்கள் என்ன இல்லை, அவங்கள எடுக்கிறது இல்லை. எடுக்காம விட்டா பரவாயில்ல சகோதரர்களை, எடுக்கிறத கேவலமா நினைக்கிறாங்க. அழுது இல்லை, அல்லா பாதுகாக்கும். இது என்ன? மக்களை இழிவாக நினைப்பது. இது என்ன? பெருமை குணம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த மக்கள் சொல்லுவார்களாம், வமாலனா, எங்களுக்கு என்ன கேடு, எது தடை எங்களுக்கு? அல்லாவிடமிருந்து எங்களுக்கு வந்த இந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன தடை என்று சொல்லிவிட்டு பாருங்க, அவர்களுடைய ஆசை என்ன என்பதையும் அவர்கள் தெரிவிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், வனத்துமா, நாம் ஆசைப்படுகிறோம், அய்யுத்கிலனா ரப்புனா அல் கௌமி ஸாலிஹீன், நல்லவர்களுடைய கூட்டத்தோடு அல்லாஹ் எங்களையும் சேர்த்திட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். சகோதரர்களே, உண்மையிலே சுவன ஆசை, நரகத்தினுடைய அச்சம், நாம் ஆசைப்படுகிறோம். ஆனா யாருமே நாங்க நல்லவர்கள் தான் என்று எங்களை உறுதி சொல்லி சொல்ல முடியாது. நான் பெர்ஃபெக்டான ஆள் தான், நாங்க சொர்க்கவாசி தான் அப்படின்னு யாராவது சொல்லிடுமா? சொல்லக்கூடாது. அவ்வாறு சொல்வது தவறு. என்ன சொல்லணும்? நாம் ஆதரவு வைக்கின்றோம், அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், அவனுடைய ரஹ்மத்தில் நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் என்று தனது ஆசையை தான் சொல்ல வேண்டுமே அன்றி, நாங்கள் உறுதியா நல்லவர்கள் தான், நாங்கள் சொர்க்கத்துக்கு போற ஆக்கள் தான், நாங்கள் போவாட்டி யாரு போறது? சிலாக சொல்லுவாங்க, அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தராட்டி வேற யாரு தராது? அழுது பில்ல, அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தராட்டி வேற யாருக்கு கொடுக்க போறான்? இவர் என்னமோ எழுதி வாங்கிட்டு வந்த மாதிரி. யூத கிறிஸ்தவர்கள் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுதான் என்ன? வகாலூ லையதுஹுலல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா, யூதனாக கிறிஸ்தவனாக இருப்பவன் மட்டும்தான் சொர்க்கம் போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க போக மாட்டீங்க, நாங்க தான் போவோம். அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்தஹஸ்தும் இந்தல்லாஹி அஹ்தா, அல்லாஹ்வோட அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். நீங்க தான் சொர்க்கவாசி என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு எழுதி தந்தீங்கன்னா, எங்கேயாவது இருக்குதா வேதத்தில்? சகோதரர்களே, ஆக ஆசை வைப்பார்கள். எனவே இத்தகைய மூமீன்களுக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு சாரார், அவர்கள் இப்படி இப்படி எல்லாம் இறை வேதத்தை நம்பி இஸ்லாமியர்களாக மாறி இந்த வேதத்தை கேட்டு கண்ணீர் வடித்து இப்படியெல்லாம் மாறினார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா பிறகு என்ன செய்கின்றான்? ஃபஅஸாபஹுமுல்லாஹு பிமா காலூ, அவர்கள் சொன்ன இந்த செய்தியை வைத்து, அவர்களுடைய இந்த விசுவாசத்தை வைத்து, அவர்களுடைய இந்த கூற்றை வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு கூலி வழங்கினான். என்ன கூலி? ஜன்னாத்தின் தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நீர் அருவிகள் சதா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனம். அப்படித்தானே? என்ன சுவனம்? நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள். நீர் அருவி எங்க ஓடுது? சுவனத்தில். சொர்க்கத்தில் நீர் அருவிகள் ஓடுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கம் அதுக்கு கீழால நீர் அருவி ஓடுதுன்றான். சொர்க்கத்தினுடைய நிலத்துக்கு கீழே நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்குது. எங்க ஓடுது நீர் அருவிகள்? சொர்க்கத்தில் நீர் அருவிகள் ஓடுற இடம் எங்க? பூமிக்கு இல்லையா? பூமிக்கு மேலேயா? அல்லாஹ் சொல்றான் மின் தஹ்திஹா, அதுக்கு கீழேன்னு சொல்றான். அப்ப கீழேண்டா எதுக்கு கீழே? சோதர, பூமி கீழால ஓடினா எங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்குது? பூமிக்கு மேலால ஓடினா எங்களுக்கு பிரயோசனம். அப்படித்தானே? அப்ப மின் தஹ்திஹல் அன்ஹார் என்றால் சுவன மாளிகைக்கு கீழால. மாஷா அல்லாஹ், மேல மாளிகை கீழே என்ன, கீழே நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லாருக்கும் அப்படித்தானே, இப்படி திரும்பி பார்த்தா பின்னுக்கு என்ன செய்யணும், கடல் விளங்கணும், இல்லாட்டி ஆறு விளங்கணும், என்ன இல்லாட்டி சின்ன ஒரு குளமாவது என்ன செய்யணும், விளங்கணும், ஒன்றும் இல்லாட்டி ஒரு கிணறையாவது கட்டி வைக்கணும், என்ன தண்ணி விளங்கணும். தண்ணியை கண்டாலே என்ன, சகோதரர்களே அல்லாஹ் உங்களுக்கு நீர் அருவிகளை வைத்திருக்கிறேன். அப்ப சொர்க்கத்தினுடைய ஆறுகள், இப்ப சொர்க்க ஆறுகள் ஒரு சூரத்தில் அல்லாஹ் சொல்றான், சொர்க்க ஆறுகள் நாலு வகை இருக்கு, சொர்க்க ஆறுகள் ஓடும் ஓடுகிறது என்று. மசலுல் ஜன்னத்தில்லதி வஈதல் முத்தகூன், முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு உதாரணம், ஃபீஹா அன்ஹார், அதுல ஆறுகள் இருக்கின்றது. நாலு ஆறுகளை அல்லாஹ் சொல்கிறான். உண்டு என்ன, தேனாறு, தேனாறு, பாலாறு, வேற மதுவாறு, வேற அடுத்தது நாலாவது ஆறு சுவையான நீர் தண்ணி. சரி, தேனாறு, தேன் பூச்சிலிருந்து எடுக்கப்பட்ட தேனா இது. பாலாறு, ஆடு மாடு ஒட்டகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாலா இது. மது ஆறு, உலகத்தில் மது எதுல இருந்து எடுக்கணும்னு தெரியும், ஏன்னா குடிக்கிறாக்களும் தெரியும். சரி, அதுல இருந்து எடுக்கப்பட்ட மதுவா இல்ல, இது அல்லாஹ் படைச்சது சகோதரர்களே, அல்லாஹ் பால் ஆற படைச்சிருக்கிறான். அங்க மாட்டு ஆட்டிலிருந்து கறந்து என்ன செய்யல, ஆற உருவாக்கல. தேன், தேன் பூச்சி எல்லாத்தையும் ஒரு லொட்டை கொண்டாந்து என்ன கரைச்சி தேன் ஆறோண்டு உருவாக்கினா இல்ல. இன்னா அன்ஷனா ஹுன்ன இன்ஷா ஆ, சுவனத்து ஹூர்லீன்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்கின்றான், நாம் விசேடமாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். விசேடமாக என்ன சகோதரர்களை, ஒரே ஒரு ஆய்வு மட்டும், ஒரே ஒரு ஆய்வு மட்டும் முடிந்தால் செய்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி எப்படி எல்லாம் வர்ணிக்கிறான், சொர்க்கத்தை பத்தி வந்திருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை நாம் என்ன செய்வது, எடுக்கிறது, என்னென்ன வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது செய்வோமா அப்படி ஒரு ஆய்வு. சொர்க்கம் சம்பந்தமாக குர்ஆனுடைய வசனங்கள், நரகம் சம்பந்தமாக உள்ள குர்ஆனுடைய வசனங்கள், என்ன ரெண்டுமே எங்களுக்கு, சொர்க்கத்தை மட்டும் பார்த்தா வெறுமனே என்ன அதுல போயிடுவார், இங்கே அடுத்த பக்கம் இருக்கி அதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படித்தானே. அப்ப எனவே சுவனம் சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்கள் எங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் அல்லாஹு தஆலா இந்த வர்ணனையை சொல்கிறான், மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். ஆறுகள் எங்கு ஓடும், சுவர்க்கத்து மாளிகைகளுக்கு கீழால ஓடும். என்ன ஆறு, நாலு ஆறு சொல்லப்பட்டிருக்கிறது, பாலாறு, தேனாறு, மது ஆறு, அடுத்தது என்ன நீர், அறுசுவையான நீரால் அல்லாஹு தஆலா இப்படி ஆறுகளை வைத்திருக்கின்றான். எனவே இந்த மக்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் கூலி வழங்குவதாக சொல்கின்றான், அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் நல்லவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் கூலி. பிறகு அடுத்த வசனத்தை சகோதரர்களே, எவர்கள் நிராகரித்து பொய்ப்பித்து எங்களுடைய வசனங்களை பொய்யாக்குவார்களோ, உலாஇக அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள்தான் நரகத்திற்குரியவர்கள் என்று சொல்கின்றான். இப்ப எங்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய, குர்ஆனுடைய முறை அதனுடைய உஸ்லூபுல உள்ளதுதான், எங்கு தீமை சொல்லப்படுகின்றதோ அங்கு நன்மையும் சொல்லப்படும். அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்ற இடத்துல பாருங்க என்ன நரகத்தை பத்தியும் சொல்லுவான், சாலிஹானவர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாருங்க தீயவர்களையும் என்ன செய்வான் அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஹலால சொல்ற இடத்துல இன்னது ஹராம் என்று சொல்லி ஹராத்தையும் சொல்லுவான், எங்கே எச்சரிக்கை விடுக்கின்றானோ அந்த இடத்துல அதாவது ஆதரவும் அந்த இடத்துல ஆர்வம் ஊட்டப்படக்கூடிய வசனங்களும் என்ன செய்யும் அந்த இடத்துல இருக்கும். இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆன் நெடுகிலும் இந்த வழிமுறையை கடைபிடிப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன செய்யறான், மூமீன்கள் விசுவாசம் கொண்டவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் ஒரு சாரார் இப்படிப்படி எல்லாம் மாறி அவர்கள் குர்ஆனை நம்பி அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த வசனத்தை, இந்த சப்ஜெக்ட் எப்படி அல்லாஹ் முடிக்கின்றான், எவர்கள் நிராகரித்தார்களோ, அப்ப அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது நிராகரித்தவர்களும் இருக்கிறார்கள். எனவே ஏற்றுக்கொள்ளாது நிராகரித்தவர்களுக்கு என்ன கூலி, அஸ்ஹாபுல் ஜஹீம், நரகவாசிகள் அவர்கள், நரகம் தான் அவர்களுக்கு குறி. சோர்லே குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய நரக வசனங்கள் அதையும் தனியாக எடுத்து நாம் பார்த்தால் இந்த நரகம் எவ்வளவு அகௌரவமானது, எவ்வளவு கடுமையானது என்பதையும் என்ன செய்யலாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். சகோதரர்களை, உண்மையிலே எங்களுடைய ஈமான பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த சொர்க்க ஆசையும் நரகத்தினுடைய பயமும். குர்ஆன் பல இடங்களில் இதை வர்ணித்து சொல்கின்றது. எதுக்கு அல்லாஹு தஆலா இத்தனை வசனங்களை பயன்படுத்தினான் என்றால் எங்களை ஆர்வப்படுத்தவும் எங்களை அச்சப்படுத்தவும் தான். எனவே இந்த வசனங்களில் விசேடமான கவனத்தை என்ன செய்யும் நாங்கள் செலுத்தோனும். அதன் மூலமாக அல்லாஹு தாலா சொர்க்க ஆசையை எங்களுக்கு அதிகப்படுத்துவான், நரகத்தினுடைய அச்சத்தை என்ன செய்வான், அதிகப்படுத்தி தீமையிலிருந்து விலகி வாழக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பான். எனவே சகோதரர்களே, வாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள் இருந்து 82-86 வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம். இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், யூதர்கள் இணை வைப்பவர்கள் இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த அளவு பகைமை பாராட்டுபவர்கள் என்பதை அல்லாஹ் விளக்கினான். அதில் நாம் விளக்கம் சொன்னோம், ஒவ்வொரு தனி நபரும் அல்ல, அந்த சமுதாயத்தில் அந்த பண்பு இருக்கின்றது. அதே போன்று இஸ்லாமிய சமுதாயத்தவர்களுக்கு நெருக்கமானவர்களாக கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறார்கள். சகோதரர்கள், இதை நம்ம நினைச்சிடக்கூடாது. இது கிறிஸ்தவ சமுதாயத்தை அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான்னு சொல்லி பல வசனங்களில் அவர்களை அல்லாஹ் விமர்சித்தான். இருந்தாலும் அவர்களில் ஒரு சாரார் இப்படி ஈமான் கொண்டவர்களாக மாறி இஸ்லாத்தில் வந்து நல்ல நிலைமை அடைந்தார்கள் என்பதைத்தான் என்ன செய்கின்றான், இதன் மூலம் விளக்குகின்றான். அதே போன்று பணிவு எவ்வளவு சிறப்பானது, பெருமை எவ்வளவு கொடூரமானது. ஏன், அவர்களிடமிருந்த பண்புல ஒன்று, அவர்கள் பணிவானவர்களாக இருந்தார்கள், பெருமை அடிக்கவில்லை. சகோதரர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் விளங்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம்தான், அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை, முஸ்லிம் சமுதாயத்தை எவ்வளவு சிறந்த சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற ஒரு செய்தியையும் இந்த வசனங்களில் இருந்து நாம் தெரிகின்றோம். இதே போன்று சகோதரர்களே, வேதக்காரர்கள் இஸ்லாத்தை தழுவி அவர்கள் நல்ல முறையில் இஸ்லாத்தை பின்பற்றியவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா இதன் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்தினான். அதே போன்று காஃபிர்கள் எவர்கள் சத்தியத்தை ஏற்காது புறக்கணித்து போனார்களோ இவர்களுடைய இறுதி முடிவு என்னவாகும், இவர்கள் நரகவாதிகள் தான் என்பதையும் அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் எங்களுக்கு விளக்கியிருக்கின்றான். அதே போன்று கடைசியாக நாம் சொன்ன ஒரு விஷயம்தான், குர்ஆனுடைய வழிமுறை, குர்ஆன் எப்படி செய்திகளை மக்களுக்கு அறிமுகம் செய்கின்றது, எங்கு எச்சரிக்கை செய்யப்படுமோ அந்த இடத்தில் நன்மாராயமும் கூறப்படும், எந்த இடத்தில் சுவர்க்கம் ஞாபகம் ஊட்டப்படுகிறதோ அந்த இடத்தில் நரகமும் ஞாபகம் ஊட்டப்படுகின்றது. இப்படி அல்லாஹு தாலா மூமின்களை சொல்லக்கூடிய இடத்துல காஃபிர்களை சொல்லி காட்டுகின்றான். உண்மையில் நாம் மனிதர்களுக்கு வெறுமனே ஆசையூட்டுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, எச்சரிக்கை செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும். வெறுமனே எச்சரிக்கை செய்பவர்களாக மட்டும் இருக்கவும் கூடாது, நன்மாராயம் சொல்பவர்களாகவும் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எனவே கூறப்பட்ட இந்த வசனங்களில் இருந்து பயன்பெற்ற மக்களாக எம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.